அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல்கள் நடந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களிலும் ஆளும் பாஜக வெற்றி பெற்றிருப்பது குறித்த செய்திகள், பாஜகவுக்கு தொடரும் இந்த தேர்தல் வெற்றிக்கு மோடி காரணமா என்பதை அலசும் ஆய்வுக் கண்ணோட்டம்,
இந்த இரண்டு மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் பெரிய பெரிதளவுக்கு மாற்றம் கொண்டு வந்திருப்பார்களா என்பது சந்தேகம். அதற்கு மோடி ஒரு மத்திய ஒன்றுதல் தேவைப்பட்டது, அந்த அதை மோடி அருமையாக செய்துள்ளார்.
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் தான் விமர்சிப்பதால் அரசாங்க அமைச்சர்கள் சிலரிடமிருந்து தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பது குறித்த செய்தி, மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பனிப்புயல்கள் மற்றும் பனிச்சரிவுகளில் சிக்கியவர்களை தேடி மீட்பதற்கு நடந்து வந்த பணியை முடித்துக் கொள்வதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பணிக்குள் புதையுண்டிருக்கின்ற சடலங்களை மீட்கும் விஷயத்தில் இனி கவனம் செலுத்தப்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர்.
Yes, Tarin is okay, but you know, it's just the matter of the weather and the thickness of the snow.
குறைந்தது 39 பேர் இறந்திருப்பதாக இதுவரை தெரிய வந்திருக்கிறது. அன்னபூர்ணா சிகரத்தை சுற்றி அமைந்திருக்கின்ற மிக பிரபலமான இந்த மலைப்பாதையில் ஹெலிகாப்டர்களை கொண்டு தேடும் பணி நடந்து வருகிறது. இன்று மேலும் 10 சடங்களை கண்டெடுத்து அவற்றை தலைநகர் காத்மாண்டுவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்புவதாக இராணுவம் கூறுகிறது. மலையேற்றக்காரர்கள், அவர்களுக்கான வழிகாட்டிகள் மற்றும் பொதி சுமப்பவர்கள் என கிட்டத்தட்ட 400 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகினால் பிரிட்டன் அதன் உலகளாவிய ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் இழந்துவிடும் என்று பதவி முடிந்து செல்கின்ற ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் எச்சரித்திருக்கிறார். பிரிட்டன் தனித்து அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் சம அந்தஸ்துடன் பேரம் நடத்த முடியுமா என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஹோசே மனுவல் பரோசோவிடம் கேட்கப்பட்டது. ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நல்ல செல்வாக்குடன் இருக்கின்ற படியாலேயே முக்கிய சக்தியாக இருக்கிறது என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் பதிலளித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகினால் பிரிட்டன் அதன் அண்டை நாடுகளின் கொள்கைகளின் மீது எந்தவிதமான செல்வாக்கையும் செலுத்த முடியாது என்றும் பரோசோ கூறினார். அண்மைக்கால பொருளாதார சமிக்ஞைகள் எதிர்பார்க்கப்பட்டதை விட பலவீனமாக இருக்கின்ற போதிலும் யூரோ வலயம் இன்னொரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி செல்லும் என்று நம்பவில்லை என்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் கூறியிருக்கிறார்.
இதனிடையே ஜெர்மனி நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளில் போதிய முதலீடு செய்வதில்லை என ஐரோப்பிய அண்டை நாடுகள் குறை சொல்வதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது என ஜெர்மனியின் நிதியமைச்சர் வோல்ஃப்கான் ஷ்கோபல் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சர்வதேச சந்தையில் போட்டி போடுவதற்கான வல்லமையை ஜெர்மனி அதிகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம்தான் என்றாலும் கூடுதலாக கடன் வாங்கி அதை செய்ய வழியில்லை என்று பத்திரிகை பேட்டியொன்றில் அவர் தெரிவித்திருக்கிறார். வரவை மிகாமல் செலவு செய்யும் அரசாங்க பட்ஜெட் ஒன்றை அடுத்த ஆண்டில் கொண்டு வர ஜெர்மனி அரசாங்கம் முயற்சிக்கிறது. அப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் 1969 பின்னர் அந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டதே இல்லை. ஜெர்மனியிலும் யூரோ நாணயம் புழங்கும் நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டிவிட முதலீடு சார்ந்த செலவினங்கள் அதிகரிக்கப்படுவது அவசியம் என விமர்சகர்கள் கூறுகின்றனர்.
இபோலா கொள்ளை நோய் ஏற்படுத்தியிருக்கின்ற பெரும் பொருளாதார சீரழிவால் ஆப்பிரிக்காவின் இளம் தலைமுறையொன்றையே முழுமையாக இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக லைபீரிய அதிபர் எலன் ஜான்சன் சலீஃப் எச்சரித்திருக்கிறார். அறுவடைகளும் நடக்காமல் சந்தைகளும் மூடப்பட்டு நாட்டின் எல்லைகளும் மூடப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இபோலாவுக்கு எதிரான போராட்டத்தில் முழு உலகுக்கும் பங்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்ற லைபீரிய அதிபர் எல்லா நாடுகளையும் உதவி அளிக்குமாறு பிபிசிக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சினை தொடர்பில் கானா தலைநகர் அக்ராவில் நடந்த 4 மாநாட்டின் போது ஏற்பட்ட தீர்மானத்தின்படி ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருவதாக ஐநா கூறியிருக்கிறது.
இன்னும் சில மணி நேரங்களில் செவ்வாய் கிரகத்தை ஒட்டி பறக்க இருக்கின்ற ஒரு வால் நட்சத்திரத்தை அந்த கிரகத்தை சுற்றி வரும் செயற்கைக்கோள்களும் அந்த கிரகத்தின் மேற்பரப்பில் ஊர்ந்து வரும் 2 வண்டிகளும் உன்னிப்பாக அவதானித்து விவரங்களை பதிவு செய்யும் என தெரிகிறது. பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான தூரத்தில் பாதிக்கும் குறைவான ஒரு தூரத்தில் இந்த வால் நட்சத்திரம் செவ்வாயை கடக்க இருக்கிறது. இதற்கு சைடிங் ஸ்பிரிங் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது.
இணையதளத்தில் மற்றவர்களுக்கு எதிராக அச்சுறுத்துகின்ற மற்றும் துஷ்பிரயோகமான விடயங்களை வெளியிடும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அளிப்பது தொடர்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இப்போது இருக்கின்ற பரிந்துரைகள் சட்டமாக்கப்பட்டால் இப்படியான நபர்களை 2 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்க முடியும். இந்த குற்றத்துக்கு இப்போது அதிகபட்சமாக 6 மாதங்களை சிறை தண்டனை அளிக்கப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் இந்திய தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சர்வதேச செய்தி ஒன்று. கத்தோலிக்க திருச்சபையில் ஒருபால் உறவுக்காரர்களுக்கு பரவலான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டுமென்ற போப்பாண்டவரின் ஆதரவு கொண்ட பிரேரணைகளை வத்திக்கானில் நடந்த சினாட் எனப்படும் பேராயர்களின் கூட்டம் நிராகரித்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கத்தோலிக்க ஒருபால் உறவுக்கார உரிமைக் குழுக்கள் தெரிவித்துள்ளன. ஒருபால் உறவுக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவும் மதிக்கப்படவும் வேண்டுமென இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருந்த வரைவு பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அந்த வாசகங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி ரோமிலிருந்து ஜேம்ஸ் ரெண்டால்ஸ் வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
ஒருபால் உறவுக்காரர்கள் விவாகரத்தின் பின்னர் மறுமணம் புரிபவர்கள் உள்ளிட்ட தரப்பினரையும் அங்கீகரிக்கும் விதத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடுகள் அமைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பரிந்துரைகளை சினாட் ஆயர்கள் கூட்டத்தில் போப்பாண்டவர் ஆதரவுடன் முன்மொழியப்பட்ட பிரேரணை வலியுறுத்தியிருந்தது. கிறிஸ்தவ சமூகத்துக்கு தரக்கூடிய பரிசுகளும் குணாம்சங்களும் ஒருபால் உறவுக்காரர்களுக்கு இருக்கிறது என்றும் அவர்களுடைய பாலுறவுத் தெரிவை ஏற்றுக்கொண்டு குடும்பம் மற்றும் திருமணம் சம்பந்தமாக கத்தோலிக்க கோட்பாடுகள் சொல்லும் விஷயங்களுக்கு பங்கம் வராமல் ஒருபால் உறவுக்காரர்களை கத்தோலிக்கர்கள் மதித்து நடக்க வேண்டும் என வரைவு பிரேரணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பரிந்துரைகளை அங்கீகரிக்காத ஆயர்களின் உயர் பேரவையான சினாட் வரைவில் மாற்றங்களை செய்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. கடவுளால் வடிவமைக்கப்பட்ட ஆண் பெண் இடையிலான திருமணத்தோடும் அந்த திருமணத்தால் உருவாகும் குடும்பத்தோடும் ஒருபால் உறவு திருமணங்களையோ குடும்பங்களையோ எந்த வகையிலும் ஒப்பிடவே முடியாது என்றும் ஆயர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கூறுகிறது. அதே நேரம் ஒருபால் உறவுக்கார போக்கு கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மரியாதையுடனும் உணர்வோடும் கையாள வேண்டும் என்றும் அவர்களுக்கு எதிராக நியாயமற்ற பாரபட்சம் காட்டப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் தெரிவித்திருக்கிறது. விவாகரத்து செய்து கொண்டு பின்னர் மறுமணம் செய்து கொண்டவர்களை கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று வரைவு பிரேரணையில் உத்தேசிக்கப்பட்டிருந்த விஷயத்திற்கும் ஆயர்கள் ஒப்புதல் அளித்திருக்கவில்லை. எனவே அந்த விஷயமும் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் கருத்தடை சாதனங்களின் பயன்பாடு தொடர்பில் கத்தோலிக்கர்கள் எடுக்கும் ஒழுக்கம் சார்ந்த தெரிவுகளுக்கு திருச்சபை மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற மாற்றத்திற்கு மட்டும் ஆயர்களின் உயர் பேரவையான சினாட் ஒப்புதல் அளித்திருக்கிறது. பாப்பரசர் பிரான்சிஸால் தனது எல்லா பரிந்துரைகளுக்கும் ஆயர்களிலே 1/3 பங்கினருடைய ஆதரவை பெற முடியாமல் போய்விட்டிருக்கிறது. நவீனகால அணுகுமுறைகளுக்கு ஏற்ப கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகள் அமைய வேண்டும் என்ற போக்கில் பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார். அவநம்பிக்கையும் பதற்றமும் நிறைந்த தருணங்கள் இருந்து வருவது பற்றி போப்பாண்டவர் பேசியிருந்தார். பிடிவாதமாக பகமை பாராட்டுகின்ற ஒரு போக்கால் ஒழுங்கான பாடம் கற்றுக்கொள்வதற்கான நிறைய பேரை சென்று அடைவதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறோம் என்பதை போப்பாண்டவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தத்தெடுத்த 3 பிள்ளைகளுடன் ரோம் நகரில் வாழ்ந்து வருகின்ற ஒருபால் உறவுக்கார ஜோடியான ஆந்திரேயா மற்றும் தாரியோவுக்கு சினாடின் முடிவு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமது பிள்ளைகளை கத்தோலிக்கர்களாக வளர்க்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றனர்.
I want to feel part of the church. I want to stay in, within the church and I want to my place is here. But I have to admit that sometimes it's very difficult.
கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். எனக்கான இடம் கத்தோலிக்க மதம்தான். ஆனால் அங்கு எனக்கு பல சிரமங்கள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. என்னுடையது மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு அதில் இடமில்லாமலேயே இருக்கிறது என்றார் ஆந்திரேயா. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட தமது திருச்சபையின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்த விதத்திலும் மாறக்கூடாது என மரபை பண்ண விரும்பும் கத்தோலிக்கர்கள் விரும்புகின்றனர். அதை வாய்திறந்து சொல்லச் சொல்லி போப்பாண்டவர் கேட்டிருந்தார். அது தற்போது நடந்திருக்கிறது. போப்பாண்டவர் விரும்பிய மாற்றங்கள் ஆயர் கூட்டத்தால் ஏற்கப்படவில்லை என்றாலும் இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதே பெரிய விஷயம் என்று அவர் பார்க்கிறார். அடுத்த வருடம் மீண்டும் ஆயர்களின் மன்றமான சினாட் கூடும் வரையில் இந்த விவகாரங்கள் கீழ்மட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவை தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் விமர்சிக்கிறார் என்கிற காரணத்திற்காக அரசாங்க அமைச்சர்கள் சிலரிடமிருந்து தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பிபிசியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அவரது குற்றச்சாட்டை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மறுத்திருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் எப்போது வேண்டுமானாலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்றும் அதில் மூன்றாவது தவணைக்காக மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுவார் என்றும் அரசியல் மேடைகளில் கருத்துக்கள் வெளியாகி வருகின்ற சூழ்நிலையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் காரசாரமான விவாதங்களில் கலந்து கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தன்னை கொல்ல சதித்திட்டங்கள் போடப்படுவதாகவும் தொலைபேசிகளில் உயிரச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கூறுகின்றார். கடந்த வெள்ளியன்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த நேரடி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவும் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத்தும் அரசாங்க தரப்பில் அமைச்சர் ரோஹிதா பேகுணவர்தனவும் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த அரசியல் நிகழ்ச்சியின் போது குறித்த அமைச்சர்கள் தன்னை அச்சுறுத்தி இழிவாக பேசியதாக கூறுகின்ற ரஞ்சன் ராமநாயக்க அந்த நிகழ்ச்சியை வெளியில் ஓரிடத்தில் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த வேறு சில அமைச்சர்களும் அடியாட்களுடன் தன்னை தாக்க திட்டமிட்டு கொண்டிருந்ததாகவும் குற்றஞ்சாட்டுகிறார். தன்னை இந்த அரசியல் நிகழ்ச்சிக்கு வரவழைத்து கொலை செய்யும் திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாக தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போதே நம்பகமான தொலைபேசி குறுஞ்செய்திகள் தனக்கு வந்து கொண்டிருந்ததாகவும் ரஞ்சன் ராமநாயக்க பிபிசியிடம் கூறினார்.
Keep your kava avashya thangwaling. Step back, everything is fixed, everything is ready in downstairs. They are ready for everything. Kela eka ava.
எனக்கு அவ்வேளையிலேயே எஸ்எம்எஸ் குறுந்தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. கவனமாக இருங்கள், இங்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. அதாவது இந்த அரசியல் நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட கும்பல் ஒன்று நான் இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள் என்று எனது மெய்க்காவலர் ஊழியர்களும் கூட எனக்கு தெரிவித்திருந்தார்கள் என்ற ரஞ்சன் ராமநாயக்க தனக்கு நீண்ட காலமாகவே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
මේක කාලෙකින්නම් මට තියෙන තර්ජනයක්. ඉතින් මේ මගේ පෞද්ගලික ප්‍රශ්නන්නේ මේ ගරු ඇමතුමාලට හෝ ජනාධිපතිතුමා හෝ
நான் தனிப்பட்ட ரீதியில் ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனைகள் அல்ல இவை. ஜனாதிபதியுடனோ அவரது மகன்மாருடனோ அல்லது குடும்பத்தினருடனோ எனக்கு தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் இல்லை. ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கின்ற கடமையின்படி மக்களுக்கு தெளிவூட்டுகின்றேன். ஆனால் அதற்காக என்னை தனிப்பட்ட ரீதியில் தாக்குவதோ அல்லது கொலை செய்வதோ தவறு என்றும் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க. ஜனாதிபதியின் குடும்பத்தினர் மீது குற்றஞ்சாட்டிய காரணத்தினால் பொறுத்து கொள்ள முடியாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியின் அலரி மாளிகையிலிருந்து குறித்த தொலைக்காட்சி நிலைய கட்டடத்தை நோக்கி விரைந்து வந்ததாக உள்ளூர் நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியிருப்பதையும் ரஞ்சன் ராமநாயக்க இங்கு சுட்டிக்காட்டினார். இதனிடையே அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிடமும் பிபிசி இது பற்றி வினவியது. ரஞ்சன் ராமநாயக்க தொலைக்காட்சி விவாதத்தில் தோல்வியடைந்ததால் வெட்கத்தை மறைப்பதற்காக சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் இவை என்று அமைச்சர் கூறினார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்படாத ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கு விரைந்து வந்ததாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாக இருக்கின்றமை பற்றி பிபிசி அவரிடம் கேட்டது. ஜனாதிபதி மீதும் அவரது பிள்ளைகள் மீதும் எந்தவிதமான ஆதாரங்களும் இன்றி அவர் சேறு பூசினார். எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல் யாரோ அனுப்புகின்ற எஸ்எம்எஸ்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த விவாதத்தின் போது என் மீது அனாவசியமாக பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தியதால் நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோ அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்திருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோ என்னிடமும் வந்து பேசிவிட்டுதான் சென்றார். இவரை கொலை செய்வதற்காக அவர் வரவில்லை என்றார் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இந்திய செய்திகள். கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலின் முடிவுகள் இன்று வெளியாகியிருக்கின்றன. இரு மாநிலங்களிலுமே மத்தியில் ஆளும் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ஹரியானா மாநில வரலாற்றில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உள்ளது. மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான 46 தொகுதி இலக்கை பாஜக அடைந்துள்ளது. பாஜக மொத்தம் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெறும் 15 தொகுதிகளிலும் இந்திய தேசிய லோக்தளம் கட்சி 19 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிர மாநில சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 121 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிராவை கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டிருந்தன. காங்கிரஸ் கட்சி 42 தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் பாஜகவுடன் இருந்த கூட்டணியை முறித்து கொண்ட சிவசேனா கட்சி 63 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக மகாராஷ்டிராவில் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 145 தொகுதி தனிப்பெரும்பான்மை இல்லாததால் சிவசேனா அல்லது வேறு கட்சியுடன் கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் என்றும் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் பாஜக கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் என்றும் அம்மாநில பாஜக தலைவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் முதலமைச்சர் பதவி தொடர்பிலான கருத்து வேறுபாடுகளினால்தான் சிவசேனா மற்றும் பாஜக கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி முறிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இன்று முன்னதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தது. பாஜக யாருடன் கூட்டணி வைக்க முடிவு செய்யும் என்பது தொடர்பிலான யூகங்கள் ஊடகங்களில் வெளியாகி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கு கொள்ளும் முக்கிய பாராளுமன்ற குழு கூட்டம் இந்திய தலைநகர் புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று முடிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக கட்சி தலைவர் JP நட்டா, இவ்விரு மாநிலங்களின் நிலைமையை பார்வையிட்டு பாஜக ஆட்சி அமைக்க தேவையான முடிவுகளை எடுக்க இரு மாநிலங்களுக்கும் தலா 2 பார்வையாளர்களை அனுப்ப பாஜக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பது தொடர்பிலான முக்கிய முடிவுகளை எடுக்க பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங்கும் பாஜக தலைவர் JP நட்டாவும் மகாராஷ்டிராவுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். ஹரியானாவில் தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் யார் முதலமைச்சர் பதவியை வகிக்கப் போகிறார் என்பது தொடர்பிலான முக்கிய முடிவுகளை எடுக்க மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவும் பாஜக தலைவர் தினேஷ் சர்மாவும் ஹரியானாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். பாஜக சிவசேனாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் சிவசேனாவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக வந்த தகவல்களை பாஜக தலைவர் JP நட்டா மறுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடியும் அக்கட்சியின் தலைவர் அமித்ஷாவும் தான் காரணம் என்று கூறுகிறார் பாஜக தலைவர் JP நட்டா.
The credible leadership of Narendra Modi ji and the programs undertaken by him in the past 4 months.
நரேந்திர மோடி அவர்களின் நம்பகத்தன்மையான தலைமையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் விதமாக அவர் கடந்த 4 மாதங்களாக பிரதமராக முன்னெடுத்த திட்டங்களும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். இந்த திட்டங்களை கண்ட ஹரியானா மற்றும் மகாராஷ்டிர மாநில மக்களுக்கு பாஜக நல்லாட்சி புரியும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. நரேந்திர மோடி அவர்களின் தலைமையும் பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவின் திறமையும் தான் பாஜகவை இந்த வெற்றிக்கு இட்டு சென்றுள்ளது என்றார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் JP நட்டா. ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களிலும் 3 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு காரணம் மோடி அலை அல்ல என்று BBC தமிழோசையிடம் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் நாச்சியப்பன்.
மோடி அலை என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய நிலை. அதாவது ஹரியானாவை பொறுத்த மட்டும் இதுவரையில மாநில கட்சிகள் தான் அதில் ஆட்சி பொறுப்பில் முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு அதை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அது 3 முறை ஆட்சி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற அரசினுடைய முழுமையான முழுக்க முழுக்க மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா என்பதை வெளிப்படையாக சொல்லி வாக்குகளை பெற்றிருந்தால் நாம் அதை பெற்றிருக்க முடியும். ஏனென்றால் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் ஹரியானாவில் செய்திருக்கிறோம், வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அது போதுமான கொண்டு செல்லவில்லை, அது ஒரு முக்கியமான காரணம்
என்றார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் நாச்சியப்பன்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இந்திய தேர்தல் கண்ணோட்டம் தொடர்கிறது. பாஜகவின் தொடரும் இந்த தேர்தல் வெற்றிக்கு அந்த கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடியும் முக்கிய காரணம் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கூற்று சரியா என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர் சந்திரசேகரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதை ஓரளவுக்கு அதில் ஓரளவு என்று இருப்பதாக ஒட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த இரண்டு மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் பெரிய பெரிதளவுக்கு மாற்றம் கொண்டு வந்திருப்பார்களா என்பது சந்தேகம். அதற்கு மோதி ஒரு மத்திய ஒன்றுதல் தேவைப்பட்டது. அந்த அதை மோதி அருமையாக செய்துள்ளார்.
இதன் அடுத்த கட்டம் அரசியலில் என்னவாக இருக்கும்? இப்பொழுது இங்கே இரண்டு மாநிலங்களில் மட்டுமல்லாமல் வடக்கே இருக்கும் மேற்கே இருக்கும் கணிசமான இந்திய மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்கிறது. காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியையே தழுவி கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்திய அரசியலில் இந்த தேர்தல்கள், இந்த முடிவுகள், தொடர்ந்து மோடியினுடைய ஆதரவு அலை தேர்தல்களில் எதிரொலிப்பது, இவையெல்லாம் இந்திய அரசியலில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க?
இந்த இரண்டு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் வெற்றியினால் பிஜேபி என்ற ஒரு பிரதான கட்சியாக இப்பொழுது இந்தியாவில் உருவாகியுள்ளது. அதனுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் கூடிய சீக்கிரம் நடைபெற உள்ளது. பெரும்பான்மையாக காஷ்மீர் மாநிலத்துடன் அதுவும் நடத்தப்படும். காஷ்மீர் மாநிலத்தில் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு ஸ்டேக்ஸ் என்று சொல்லப்பட முடியாது. ஏனென்றால் ஜம்மு ஓரளவுக்கு ஜம்முவில் அவர்களுக்கு தாக்கம் உள்ளது. அதில் அவர்கள் வெற்றி பெறலாம். மற்றபடி அவர்கள் பள்ளத்தாக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நேஷனல் கான்பரன்ஸ் அல்லது பிடிபி இவர்கள் இரண்டு பேருக்கு நடுவே, மூன்றாவது காங்கிரஸ், இவர்கள் மூன்று பேருக்குள்ளேயேதான் பெரும்பாலான போட்டி நடக்கும். அதனால் காஷ்மீர் மாநிலத்தில் இவர்களுக்கு பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஜார்க்கண்டில் இவர்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளதால் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கைப்பிடிக்க வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு ஒரு பெரிய தேர்தல் என்றால் அது பீகார் மாநிலத்தில் அடுத்த வருடம் நவம்பர் மாதம் நடக்க வாய்ப்புள்ளது. அப்பொழுது பிஜேபி தனது எப்படி மக்களவை தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றார்களோ அப்படி திரும்பவும் அந்த பர்ஃபார்மன்ஸை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது.
மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர்கள் சிவசேனாவுடன் கூட்டணி அரசை அமைப்பார்களா அல்லது வெளியிலிருந்து ஆதரவை வாங்கி கொண்டு தனியாக அரசு அமைப்பார்களா?
இப்போது இந்த தேர்தல் முடிந்த இந்த இரண்டு ஒரு 4-5 மணி நேரத்தில் கிடைத்துள்ள இண்டிகேஷன்ஸ் அதை பார்த்தால் அவர்கள் சிவசேனாவை தொடமாட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் என்சிபி என்கிற காங்கிரசுடன் 15 வருடம் ஆட்சி நடத்திய அந்த என்சிபி தானே தன்னால் வெளிவந்து பிஜேபி அரசை ஆதரிப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களிடம் 43 அங்கத்தினர்கள் உள்ளனர். அதனால் அந்த அவுட்சைட் சப்போர்ட் வைத்துக் கொண்டு பிஜேபி தாராளமாக அரசை நடத்தலாம். அதனால் பிஜேபிக்கு சிவசேனா தேவையும் கூட இருக்காது என்று ஒரு கருத்து நிலவுகிறது.
சிவசேனாவை அவர்கள் தொட மாட்டார்கள் என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஏனென்றால் இது ஒரு கேர்ஃபுல்லி கிராஃப்டட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இவர்கள் கேட்காமலேயே 43 பேர் அங்கத்தினர் கொண்ட என்சிபி தானாகவே வெளிவந்து கொடுத்த அந்த ஆதரவு ஏன்? ஏனென்றால் அவர்கள் சிவசேனாவை பிளாங்க் பண்றுவதற்காக தான் அவர்கள் அறிவித்தார்கள் என்றுதான் கருதுகிறார்கள் எல்லோரும். சிவசேனாவே இப்போது அதுதான் சொல்லுகிறார்கள், நாங்களாக எதுக்கு போய் இப்பொழுது பிஜேபிக்கு ஆதரவு தர வேண்டும், எங்களிடம் நாங்கள் ஆதரவு தந்தால் கூட எங்களை அவர்கள் அவமதித்து மதிக்கலாம். ஏனென்றால் என்சிபி அவர்கள் தாங்களே தன்னுடைய ஆதரவை தெரிவித்ததனால் எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் என்று உத்தவ் தாக்கரே பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொன்னார்.
பிடிஐ செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர் சந்திரசேகரன். நேயர்களே, இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை பிபிசி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஒரு பக்கம் இந்திய தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து இந்தியாவை ஆளும் பாஜகவுக்கு சாதகமாக இருந்து வந்தாலும் இந்திய அரசின் சமீபத்திய முடிவு ஒரு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவில் விற்கப்படும் மருந்துகளின் விலைகள் கடுமையாக ஏறியிருப்பதற்கு மத்திய அரசின் சமீபத்திய நடவடிக்கையே காரணம் என்று விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் பின்னணியை விளக்குகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் 108 வகையான மருந்துகளை விலை கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கியிருப்பதாக தேசிய மருந்து விலை ஆணையம் கடந்த செப்டம்பர் 22 என்று அனுப்பிய சுற்றறிக்கை மருத்துவ வட்டாரத்தில் பலத்த விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனோகர்லால் சர்மா என்பவர் ஒரு பொதுநல வழக்கையும் தொடர்ந்துள்ளார். நான் எசென்சியல் ட்ரக்ஸ் எனப்படும் அவ்வளவாக முக்கியமல்லாத 108 மருந்துகளின் விலையை கட்டுப்பாட்டில் வைக்கும் உத்தரவை கடந்த ஆண்டு மே மாதம் தேசிய மருந்து விலை ஆணையம் வெளியிட்டது. 8 வகையான நோய்களுக்கான இந்த மருந்துகளில் ஒவ்வொரு பிராண்டிற்கும் இடையில் பெரிய அளவிலான விலை வித்தியாசம் இருந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முக்கியமாக நீரிழிவு இருதய நோய்க்கான மருந்துகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றன. தேசிய மருந்து விலை ஆணையத்தின் இந்த உத்தரவினை எதிர்த்து பன்னாட்டு மருந்து நிறுவனங்களும் உள்நாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் தில்லி மும்பை உயர்நீதிமன்றங்களில் வழக்குகளை தாக்கல் செய்தன. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 22 தேசிய மருந்து விலை ஆணையம் விலை கட்டுப்பாடு குறித்த தனது முந்தைய உத்தரவை ரத்து செய்து சுற்றறிக்கை அனுப்பியது. தேசிய மருந்து விலை ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மனோகர் லால் சர்மா என்பவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்தியாவில் கோடிக்கணக்கில் நீரிழிவு நோயாளிகளும் இருதய நோயாளிகளும் இருக்கும் நிலையில் இப்படி மருந்துகளின் விலை கட்டுப்பாட்டை நீக்கியது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான செயல் என்று அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய தமிழ்நாடு கெமிஸ்ட் அண்ட் ட்ரகிஸ்ட் அசோசியேஷனின் தலைவரான செல்வன், மருந்துகளின் விலையை ஓரளவுக்கு மேல் கட்டுப்படுத்தினால் மருந்து நிறுவனங்கள் ஆராய்ச்சிக்கு செலவழிப்பதை குறைத்துவிடும் என்று குறிப்பிட்டார்.
நம்ம இந்த மாதிரி வந்து விலைகளுக்கு வந்து மிகுந்த ஒரு கட்டுப்பாடு போட்டோம்னா புதிதாக மருந்து கண்டுபிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாகும். எல்லா நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்துறது வந்து ரொம்ப குறைவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாருக்குதான் வந்து இதுல அதிக ஆர்வமா வந்து ஈடுபட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு செலவுகள் ஆகுறத வந்து அவங்க எடுத்துதான் ஆகணும். இது நம்ம வேண்டாம்னு சொன்னோம்னா நிச்சயமா இந்த முன்னேற்றங்கள் வந்து மருந்துல வந்து வந்திருக்காது. ஆனா அதிகப்படியான லாபம் ஈட்டுறது அப்படிங்கறது வந்து அரசாங்கங்கள் எல்லா அரசாங்களுமே சேர்ந்து அந்த மருந்து கம்பெனியில வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து
மருந்து நிறுவனங்கள் தங்கள் வருமானத்தில் மிக குறைந்த அளவையே ஆராய்ச்சிக்கு செலவிடுகின்றன என்கிறார் இளைஞர் இயக்கத்தை சேர்ந்த மருத்துவர் எழிலன்.
ப்ராஃபிட் வந்து ட்ரக் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாங்கன்னு அந்த ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா 2-3 மடங்கு வந்து அவங்க மார்க்கெட்டிங்கு தான் அலாட் பண்றாங்க. ஒரு அதுல 3/1 பங்கு கூட ரிசர்ச் அண்ட் ஆர்என்டிக்கும் அவங்க வந்து டைவர்ட் பண்றது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரக்ல வந்து சில மாடிபிகேஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது வந்து சரியான தன்மை உடையது மத்த மாதிரி வந்து இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சில மாடிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க தவிர புதுசா ட்ரக்ஸ் எதுவுமே அவங்க வந்து டெவலப் பண்றதில்ல.
மருந்து நிறுவனங்கள் தங்களது லாபி செய்யும் சக்தி மூலமாகவே வளர்ந்த நாடுகளில் பெருமளவு சம்பாதிக்கின்றன என்கிறார் இளைலன்.
நோ ட்ரக்ஸ் ஆர் கிவன் ஃபார் ஃப்ரீ. என்னன்னா இந்த ஸ்லாப் ப்ராஃபிட் ஸ்லாப்ல அவங்க ப்ராஃபிட் குறைச்சிக்கிட்டு இந்த விலையில நீங்க வந்து கொடுக்கணும். அந்த விலையிலும் அந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். ஆனா இந்த கம்பெனியோட பேராசைகள் என்னன்னா லாபிஸ் இந்த எல்லா பிரைவேட் பார்மசி பார்மட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு லாபிஸ் லாபி பண்ணி ஆர்என்டிக்கு நாங்க வந்து நிறைய செலவு பண்றோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க வந்து புது புது மாலிகுல் கொண்டு வரோம் என்ற பேர்ல வந்து ரிசர்ச் நிறைய செலவாகுது. இந்த காரணம் காட்டி நீங்க வளர்கிற நாடுகளை வந்து ஒரு மார்க்கெட்டா ஒரு சந்தையா கான்செப்ட கொண்டு வந்து இங்க வந்து ட்ரக்ஸ் விற்கிற கான்செப்ட்ல அந்த ரெஸ்பெக்ட் ஹோம் கவர்மெண்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அந்த ப்ரெஷர் வந்து இங்க இருக்கிற ரூலிங் இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ரெகுலேஷனை வந்து ரிமூவ் பண்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவத்துறையில வந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை வந்து நெக்லெக்ஷன் பண்ற கான்செப்ட் தான் இருக்கு.
மருத்துவர்கள் மருந்து பிராண்டின் பெயரை எழுதாமல் அதன் வேதியியல் கூறுகளை குறிப்பிட்டு எழுதி கொடுப்பது இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்கிறார் செல்வன்.
டாக்டர்ஸ் வந்து ஜெனரிக் நேம் மாத்திரம்தான் எழுதணும், பர்டிகுலர் பிராண்ட் நேம் எழுதக்கூடாதுன்னு சொன்னா மக்களுக்கு சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிக நிச்சயமா இருக்கும். அது ஓரளவுக்கு மக்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்ப எங்க நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஜெனரிக் ஸ்டோர்ஸ் போட்டு விலைகள் வந்து ரொம்ப குறைவான விலையில அதாவது MRP வந்து ரொம்ப குறைவாக போட்டு ஜெனரிக் வந்து அரசாங்கமே உற்பத்தி செய்து விற்கிறாங்க. அந்த மருந்துகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
இந்த விலை கட்டுப்பாட்டு நீக்கத்தினால் ஒரு புற்றுநோய் தடுப்பு மருந்தின் விலை 8,500 ரூபாயிலிருந்து 1,08,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என தனது மனுவில் மனோகர்லால் குறிப்பிட்டுள்ளார். மனோகர்லாலின் இந்த பொதுநல மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். நேயர்களே, நீங்கள் வாங்கும் மருந்துகளின் விலைகள் உயர்ந்திருக்கின்றனவா? இதுகுறித்து உங்களுடைய நேரடி அனுபவத்தை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல்கள் நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களிலும் மத்தியில் ஆண்டு வரும் பாரதிய ஜனதா கட்சி பெருவெற்றி பெற்றிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் ஒருபால் உறவுக்காரர்களுக்கு பரவலான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட போப்பாண்டவரின் ஆதரவு கொண்ட பிரேரணைகளை வத்திக்கானில் நடந்த பேராயர்களில் கூட்டம் நிராகரித்திருக்கிறது. நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பனிப்புயல்கள் மற்றும் பனிச்சரிவுகளில் சிக்கியிருந்தவர்களை தேடி மீட்பதற்கு நடந்து வந்த பணியை முடித்துக் கொள்வதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.